நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் டாக்டர் தேனுஜா கருணாகரன்.
வணக்கம்.
குயின்ஸ்லாந்து பல்கலைக்கழகம் அண்மையில் நமக்கு ஒரு ஊடக அறிக்கையை அனுப்பியிருந்தது. இன்ஃப்ளமேட்டரி ஜீன் ப்ரொவைட்ஸ் க்ளூ டு ஒபிசிட்டி ரிஸ்க், அதாவது உடல் பருமனுக்கான ஒரு ஆராய்ச்சியில் நீங்கள் புதிதாக ஒரு விடயத்தை கண்டுபிடித்திருக்கிறீர்கள் என்று. நேயர்களுக்கு அதை பற்றி சற்று விரிவாக விளங்கக்கூடிய வகையில் சொல்வீர்களா?
கண்டிப்பா. உங்கள் நிகழ்ச்சியில் என்னை கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. எந்த ஆராய்ச்சி வந்து முக்கியமா நான் பார்த்தது உடல் பருமநிலை, அதாவது ஒபிசிட்டி. பெரும்பாலும் இப்போ ஆஸ்திரேலியாலையும் சரி, பெரும்பாலுமான வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லயும் சரி, நீங்க பாத்தீங்கன்னா 3 பேருக்கு 2 பேர் ஓவர்வெயிட்டா இல்ல ஓபீஸா தான் இருக்கிறான். அப்ப எங்கட வந்து ஒரு பெரிய ஒரு ஃபோக்கஸ் என்று சொன்ன ரிசர்ச்ல இவ்வளவு நாளும் பெரும்பாலும் நாங்கள் சாப்பிட்ற உணவும் எக்ஸசைஸும் தான் முக்கியமா நாங்கள் பார்த்துக்கிட்டு வந்துருது, அதுதான் நாங்கள் கவனிக்கிறது. ஆனா இப்ப இந்த ஆராய்ச்சி, நான் கனடால செய்த ஆராய்ச்சி, இப்ப இங்க குயின்ஸ்லாந்து மாநிலத்திலையும் கண்டினியூ பண்ற ஆராய்ச்சி, இன்ஃப்ளமேஷன் என்ற ஒரு பாத்வே இல்ல, ஸ்பெசிபிக் ஜீன் அந்த பாத்வேல இருக்கு. அந்த ஜீன்ல சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்தா, அந்த மாற்றங்கள் இருக்கிற மக்கள்ல ஒரு 2000 பேரை நாங்க கனடால பாத்தினாங்க. சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கிற பேருக்கு ஒபிசிட்டியோ உடல் பருமநிலை ரிஸ்க் வந்து கூடுது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்கட லேப்ல பார்த்தோம்டா, அதாவது செல்ஸ்ல இல்ல எலி ஓ மைஸ் ஸ்டடிஸ்ல நாங்க பார்த்தோம்டா, அந்த ஜீனை நாங்க பிளாக் பண்ணோம்டா உடல் பருமநிலை கூடுறது இல்லை. நீங்கள் எவ்வளவுதான் கொழுப்பு சத்து சாப்பாட்டோ கூடாத சாப்பாடு சாப்பிட்டாலும் உடம்பு பெருப்பது இல்லை. அது வந்து அந்த இன்ஃப்ளமேஷன் பாத்வே நாங்கள் டார்கெட் பண்றதுனால அது கூடுது இல்லை. அப்ப இதுதான் அந்த முதல் ஒரு இண்டிகேஷன் என்று சொல்லலாம். ஜெனட்டிக் அங்கிற பரம்பரையில இருந்து வர்ற ஒரு ஜீன் வந்து இன்ஃப்ளமேஷனை தாக்கி எங்கட உடல் பருமநிலைக்கு ஆட் பண்ணுதுன்றது நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம்.
இப்போ நீங்கள் சொன்னதை வைத்து ஒரு 3-4 கேள்விகள் என் மனதில் உதிக்கிறது தேனுஜா. முதலாவது வந்து இன்ஃப்ளமேட்டரி ஜீன், அதாவது இன்ஃப்ளமேஷன் என்று சொன்னால் உடலில் வருகின்ற வீக்கம் அல்லது அலர்ச்சி என்று நினைக்கிறேன், அது சரியா? அந்த நினைப்பு சரியா?
ஓ கண்டிப்பா. இப்ப தமிழ்ல வந்து விஞ்ஞானத்துல கண்டுபிடிச்ச புது புது பாத்வேஸுக்கு தமிழ்ல கண்டிப்பா நேரடி டிரான்ஸ்லேஷன் இல்லாம இருக்கலாம். பொதுவாக ஒரு இன்ஃபெக்ஷன் இல்ல எங்கட கையில காயப்பட்டா எங்கட இம்யூன் சிஸ்டம் தான் முதல் வந்து ரெஸ்பாண்ட் பண்றது. அது வந்து ரொம்ப ரேப்பிடா குயிக்கா பெருசா தான் ரெஸ்பாண்ட் பண்ணி உடனே அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக எங்கட உடம்பு இயல்பாவே அதுதான் எங்கட சர்வைவல் என்று சொல்லலாம், நாங்கள் உயிர் கொள்வதற்கு முக்கியமானது. ஆனா இப்ப நான் பாக்குற இன்ஃபர்மேஷன் வந்து கிட்டத்தட்ட அதே ரெஸ்பான்சஸ் தான், ஆனால் சின்னதாயும் தொடர்ச்சியாயும் வருடக்கணக்குல போற மாதிரி அந்த கன்சிஸ்ட் அது வந்து நிப்பாட்டாம இருக்கிறதால வர்ற வினை தான் இப்ப நான் பாக்குற இன்ஃபர்மேஷன் என்று சொல்லலாம். அப்ப வீக்கம்ன்றதுதான் தமிழ்ல இருக்குது, பட் பெரிய வீக்கம் என்று சொல்றதுக்கு இல்ல, சின்னதா கன்சிஸ்டன்டா நடக்க எங்கட உடம்பு பெருக்கிற மாதிரி தான், அது ஒரு வித்தியாசமான வீக்கம் வைங்க.
அந்த ஊடக அறிக்கையிலே R1PK1 என்ற ஜீன், அதை பற்றி தான் உங்களுடைய ஆராய்ச்சி இருந்ததாக சொல்லியிருக்கிறார்கள்.
அது வந்து ஆக்சுவலி RIPK1 என்று தான் சொல்லுவாங்க.
கனடாவிலே 2000 பேரை ஆராய்ந்ததாக சொன்னீர்கள். அவர்கள் உடல் பருமனானவர்களா அல்லது இரண்டுமா?
இரண்டும். கிட்டத்தட்ட 900 பேர் மெல்லியது ஆயிருக்கும். அதாவது நாங்கள் பெரும்பாலும் உடல் பருமநிலை என்று நாங்கள் ஆராய்ச்சி பண்ணும் போது BMI என்ற பாடி மாஸ் இண்டெக்ஸ் தான் நான் பாக்குறது. அப்ப 900 பேர் to 1000 பேர் கிட்டத்தட்ட BMI of 22 கீழவா இருக்கும். மற்றும் 1000 பேரு கிட்டத்தட்ட உடல் பருமநிலை, அதாவது BMI more than 30 மேல இருக்கிறவை 2 பேர்டையும் இருந்து நாங்கள் அந்த பர்டிகுலர் ஜீன்ல சின்ன சின்ன மாற்றங்களை பார்த்து நாங்கள். அப்ப இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த ஜீன்ல இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட 8-12% என்று சொல்லலாம், % ஆஃப் த பாப்புலேஷன் இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்குது. அப்ப பொட்டென்ஷியலி எங்களோட ஆராய்ச்சி வந்து அறிகுறிக்கிறது வந்து 8-12% உள்ள ஆக்களுக்கு இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கிறனால அவை வந்து எப்பவும் அவையின் உடம்பில் ஒரு கொஞ்சம் இன்ஃபிளமேஷன் இருக்குது. அப்ப அதனால அவங்க சில நேரம் அந்த உடல் பருமநிலையை குறைப்பதற்கு கஷ்டமா இருக்கலாம், அது வந்து வெறும் சாப்பாடும் எக்ஸசைஸும் மட்டும் போதாகாம இருக்கலாம். இதெல்லாம் நாங்கள் தொடர்ச்சியா இன்னைக்கு ஆராய்ஞ்சு புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள்.
இன்னொரு விடயம் என்னவென்றால், இந்த பருமனானவர்கள் டயபிட்டிஸ் நீரிழிவு நோய், இரண்டாவது இருதய நோய், ஹார்ட் டிசீஸ்,
கண்டிப்பா
இவர்கள் இந்த மூன்றும் தொடர்புடையது என்று சொல்வார்கள். அவற்றிற்கும் உங்களுடைய நீங்கள் கண்டுபிடித்த அந்த ஜீனுக்கும் தொடர்பு இருக்கின்றது என்று நீங்கள் உங்கள் ஆராய்ச்சியில் கண்டுபிடித்திருக்கிறீர்கள்.
கண்டிப்பா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி. இப்ப இந்த ஆராய்ச்சியிலேயே நாங்கள் பார்த்தது, நான் வந்து உடல் பருமநிலையை பத்தி தான் நாங்கள் கூடுதலா பார்த்தது. ஆனா அந்த இதுலேயும் சரி, நாங்கள் சில டயபிட்டிஸ் உள்ள பேஷண்ட்ஸையும் நாங்கள் பார்த்த, நாங்கள் அதுலேயும் கொஞ்சம் கொரலேஷன் இருக்கிற மாதிரி இருக்கிறது. அதை விட எங்களை எலியில நாங்கள் இதை பிளாக் பண்ணாங்கள் என்று சொன்னாங்களோ, அதை பிளாக் பண்ணிக்க உடல் பரும நிலை மட்டும் இல்லாமல் டயபிட்டிஸ் உள்ள ஃபீச்சர்ஸும் குறைஞ்சிருந்தது. அதனால அதுல இப்ப ரெண்டும் நீங்க சொன்ன மாதிரி ரெண்டும் கைகோத்து சேர்ந்துதான் நடக்கிற விஷயங்கள். அப்ப பொதுவாகவே இந்த மூன்று வியாதிகளுக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த இன்ஃப்ளமேஷன் ப்ராசஸ் அடிப்படையாக இருக்கிறது. மற்றது இன்னும் ஒன்று எங்கள் ஆராய்ச்சி இப்ப அடுத்தபடியாக கூடிய சீக்கிரம் வரப்போகிறது. நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கிறோம், ரிவிஷன்ஸ்ல இருக்குது அந்த ஆராய்ச்சி. இருதய நோய், அதாவது அத்ரோஸ்க்ளோரோசிஸ் என்று சொல்றது, எங்கிற ரத்தம் பிளட் வெசல்ஸ்ல இன்ஃபிளமேஷன் நடந்து பிளாக் ஆகி இருதய அடைப்பு இல்ல ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக் ஓ ஸ்ட்ரோக் நடக்கிறது ஒரு முக்கியமான நிகழ்வு என்று சொல்லலாம் இருதய நோய்க்கு. அப்ப அந்த இதுலையும் நாங்கள் எலியல்ல நாங்கள் பார்க்கும் போது, அதாவது லேப்ல நாங்கள் படிக்கும் போது, மறுபடியும் இந்த நிலைமையில் நாங்கள் அந்த RIP1 ஜீன் அந்த இன்ஃப்ளமேட்டரி ஜீனை நாங்கள் பிளாக் பண்ணினா இருதய நோய் இந்த ஃபீச்சர்ஸ் என்று சொல்லலாம் குறைஞ்சிருக்கிறது. அது இன்னும் நாங்கள் பப்ளிஷ் பண்ணல. ஆனா எங்கிற அடிப்படை ஆராய்ச்சியும் கேள்வியும் முதல் அதுலதான் தொடங்கினது. அதுக்கப்புறம் தான் உடல் பரும நிலைக்கு நாங்கள் கொஞ்சம் மாறுதலா பார்த்து நாங்கள். பட் பொதுவாக எல்லாம் சொல்லலாம், இப்ப இந்த RIP1 ஜீன் முக்கியமா நாங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, அந்த ஜீன் வந்து பொதுவாகவே சர்வைவலுக்கு எங்கிற தினசரி வாழ்க்கைக்கு தேவையான செல் ஃபங்க்ஷன்ஸ் என்று சொல்லலாம், அந்த பேசிக் ஃபங்க்ஷன்ஸுக்கு RIP1 ரொம்ப முக்கியம். அப்ப அதை முழுக்க நாங்கள் டிலீட் பண்ண முடியாது, ஆனா கொஞ்சமா பிளாக் பண்ணினா அந்த ஓவரா ஆக்டிவேட் பண்றதால எங்களுக்கு பிரச்சனைகள் வருகிறது. அந்த ஓவர ஆக்டிவேட் பண்றதை நாங்கள் நிப்பாட்ட வேணும், இல்லை அதை குறைக்க வேணும்.
SBS தமிழ் நமது மொழியில், எமது ஆஸ்திரேலியா. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் மருத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கும் டாக்டர் தேனுஜா கருணாகரன். அந்த ஓவராக ஆக்ட் பண்ணாமல் செய்வதற்கு என்ன செய்யலாம் என்பதை ஆராய்ச்சியில் இன்னும் நீங்கள் ஈடுபடவில்லை?
இன்னும் இல்லை. இப்ப நாங்கள் மருத்துவ ரீதியாக ஒரு இன்ஹிபிட்டர் என்ற மாதிரி சின்ன ஒரு ஜீன் சீக்வன்ஸை வச்சு அந்த ஜீனை பிளாக் பண்றதுக்கு தான் நாங்கள் எலியில நாங்கள் முயற்சி பண்ணி இருக்கிறோம்.
ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னர் தேனுஜா, SBS தமிழ் ஒலிபரப்பிற்காக ஒரு விவரணம் நான் செய்திருந்தேன். அதிலே டாக்டர் நிக் ஃபுலர் என்பவர் மரபியலை மட்டுமே காரணம் சொல்வது உடல் பருமன் அதிகமாகுவதை மோசமாக்கப் போகிறது என்று அதிலே கூறியிருந்தார். அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்?
இது வந்து பிளேம் பண்றேன்னு சொல்றதுக்கு இல்லாமல் புரிஞ்சுக்கிட்டா, இப்ப சில பேருக்கு இந்த ஒரு ஜீன் இன்ஃப்ளமேட்டரி ஜீன் இருக்கிறனால, இப்ப நான் சொன்ன மாதிரி 8-12 வீதம் மக்களுக்கு இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கு என்று நாங்க சொல்றோம். அப்ப அதே மாதிரி இந்த ஜீனோட வேறு வேறு ஜீன்களும் நாங்கள் கண்டுபிடித்து, இப்ப இந்த ஜீன் உள்ளவைக்கு உடல் பருமநிலை குறைப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஏனென்றா இயற்கையிலே அவைக்கு இன்ஃப்ளமேஷன் இருக்கலாம். அப்ப அதனால அவைக்கு வேற மாதிரி ஒரு வித்தியாசமான வெயிட் லாஸ் அப்ரோச், வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்ரோச் நாங்கள் ஊவிக்கலாம். ஆனா அது புரியாமல் நாங்கள் அதை ஊவிக்கிறது கஷ்டம்.
அது மட்டுமே காரணம் என்று சொல்ல முடியாதுன்னு சொல்றீங்க?
கண்டிப்பா இல்ல, கண்டிப்பா இல்ல. சாப்பாடு, எக்ஸசைஸ், ஜெனட்டிக்ஸ், எபிஜெனட்டிக்ஸ், சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எல்லாம் முக்கியமான ஃபேக்டர். உடல் பருமநிலை வந்தது ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான நிலைமை என்று சொல்லலாம். அதை வந்து நாங்கள் ஒழுங்கா புரியாமல் நாங்கள் ஒன்றை பிளேம் பண்றதுக்கு இல்ல, உள்ள பலதையும் பிளேம் பண்றதுக்கு இல்ல. அதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டா அதுக்கேத்த மாதிரி நாங்கள் எங்கிற அப்ரோச்சே மாத்திக்கலாம். புரியாமல் நாங்கள் செய்வது கஷ்டம். உடல் பரும நிலையை பற்றி நாங்கள் புரிந்து கொண்டது ரொம்ப லிமிட்டட் என்று தான் நான் சொல்ல போவேன். ஏனென்றால் இதுவரைக்கும் நாங்கள் ஜெனட்டிக் ஸ்டடீஸ் நீங்க பாத்தீங்கன்னா கூட, ஏன் ட்வின் ஸ்டடீஸ பாத்தீங்கன்னா கூட, அவங்க பெரும்பாலும் நீங்கள் எவ்வளவு சாப்பிட்றீங்களோ, அதாவது ஆப்பிடைட் கண்ட்ரோல் ஓர் ஃபுட் கன்சம்ஷன், அந்த இதுல தான் ஜெனட்டிக்ஸ் இதுவரைக்கும் அவங்க பார்த்திருக்கிறாங்க. இதுதான் கிட்டத்தட்ட முதல் தடவை நாங்கள் மனிதர்களிலையும் பார்த்து எலிகளிலையும் நாங்கள் பார்த்து இப்படி ஒரு பாத்வே நாங்கள் டிஃபைன் பண்ணி இருக்கிறோம், அதுவும் இன்ஃப்ளமேஷன்ல. இதுவரைக்கும் இன்ஃப்ளமேஷன் முக்கியமென்று எங்களுக்கு அறிகுறை இருந்தாலும் அந்த கனெக்ஷன் வந்து எங்களுக்கு முழுதா கிடைக்கவில்லை. ஆனா அதே நேரம் ஜெனட்டிக்ஸ் மட்டும்தான் என்று சொல்றதுக்கு இல்லை, ஏன்னா ஜெனட்டிக்ஸ் இருக்கு, எபிஜெனெட்டிக்ஸ் இருக்கு, அதாவது உங்களோட என்வாரன்மெண்ட் எப்படி உங்களோட ஜீன்ஸை மாறுது. அதாவது எங்க தாத்தா பாட்டி காலத்துல அவங்களோட என்வாரன்மெண்ட் வந்து அவங்களோட ஜீன்ஸை மாறி அதை எப்படி எனக்கு வந்து சேர்ந்ததோ, இல்ல இப்ப ஏன் இந்த என்வாரன்மெண்ட் நான் இருந்து எந்த ஜீன்ஸ் மாறி எந்த பிள்ளைங்களுக்கு போய் சேர்றதோ, அதுவும் ஒரு ஃபேக்டர். அதை விட சாப்பாடு, எக்ஸசைஸ், உங்களோட சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், லைஃப் ஸ்டைல் எல்லாம் தான் காரணம். ஆனா முக்கியமா மக்களுக்கு தெரிவிக்க விரும்புறது வந்து என்னன்னா, இது வந்து ஒரு சின்ன பிரச்சனை இல்லை, ஒரு சிம்பிள் பிரச்சனை இல்லை, ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆன இது. எங்களுக்கு முழு காம்ப்ளெக்ஸிட்டியும் இன்னும் எங்களுக்கு புரியவில்லை. அதனால் நாங்கள் ரொம்ப சிம்பிளிஃபை பண்றதுனால இன்புட் ஈக்குவல்ஸ் அவுட்புட்ன்ற ஒரு மென்டாலிட்டியில நாங்கள் இருக்கிறோம். நான் கண்டிப்பா சொல்லுவேன் ஜெனெடிக்ஸ் மட்டும் காரணம் இல்லை, ஆனா ஜெனெடிக்ஸ்ல எங்களுக்கு நிறைய புரியாம இருக்கிறதுன்றத நான் உறுதியா சொல்லுவேன்.
உங்களுடைய ஆராய்ச்சி இந்த துறையிலே முதல் தடவையாக கண்டுபிடிப்பை மேற்கொண்டிருக்கிறதா, அல்லது இந்த ஆராய்ச்சி ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிறதா?
இன்ஃப்ளமேஷனை பொதுவாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறோம், ஆனா அந்த ஜெனெட்டிக்ஸ் கனெக்ஷனோட, அதாவது எங்களோட ஜீன்ஸ் கனெக்ஷனோட மற்றது தெரப்பியூட்டிக்கோட கம்பைண்டா ஒரு மூன்று திசையில் இருந்து நாங்கள் பார்த்தது இதுதான் முதல் தடவை. உடல் பருமநிலை ஜெனெட்டிக்ஸை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணுவாங்க, அதாவது 10,000-20,000 பேரை வச்சு அவையண்ட ஜீன்ஸ் வித்தியாசத்தை மட்டும்தான் பார்த்துருப்பினா, இல்லை சில பேர் எலியல்ல மட்டும் செல்ஸ்ல மட்டும் அந்த இன்ஃப்ளமேஷன் ப்ராசஸை மட்டும் பார்த்துருப்பினா, ஆனா எல்லா பக்கமும் சேர்ந்து பார்த்து ஒரு ஜீனை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம்.
உங்களுடைய ஆராய்ச்சி நீங்கள் ஒரு பல்கலைக்கழகத்துடன் இணைந்து செய்ததா, பல்கலைக்கழகத்திற்காக செய்ததா, உங்களுடைய பங்களிப்பு என்ன?
நான் வந்து இந்த போஸ்டாக் 2வது போஸ்டாக் கனடால செய்யும் போது இந்த ஒரு எண்ணம் வந்து நான் அதை வந்து அப்ப இருக்கிற மென்டோட சேர்ந்து நான் யூனிவர்சிட்டி ஆஃப் ஒரவா ஹார்ட் இன்ஸ்டிடியூட்ல தான் இந்த வேலை தொடங்கினான். அதுக்கப்புறம் இந்த போஸ்டாக் முடிஞ்சு இந்த பத்திரிகையை நாங்கள் சப்மிட் பண்ணிட்டோம். ஆனா ஆராய்ச்சியில இருக்கிறவைக்கு தெரியும் சில நேரம் பல வருடங்கள் எடுக்கும் வெளிவர்றதுக்கு. அந்த டைம்ல நான் குயின்ஸ்லாந்து மாநிலத்துல வந்து இப்ப நான் அந்த அதே ஆராய்ச்சியை இப்ப கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறேன்.
எமது நேயர்கள், நீங்கள் தமிழராக இருப்பதனால் உங்களுடைய பின்னணியை பற்றியும் சற்று தெரிந்து கொள்ள விரும்புவார்கள். உங்களை பற்றி ஆராய்ந்த பொழுது நீங்கள் மொனாஷ் பல்கலைக்கழகத்தில் படித்திருக்கிறீர்கள், கனடாவில் ஒட்டாவாவில் மேற்படிப்பு படித்திருக்கிறீர்கள், இப்பொழுது குயின்ஸ்லாண்டில் இருக்கிறீர்கள், இது ஒரே ஆள்தானா என்ற ஒரு சந்தேகமும் எனக்கு வந்தது.
ஒரே ஆள் தான், நான் ஒரு நாடோடினு வைகளை. நான் வந்து பிறந்தது ஸ்ரீலங்கால, ஆனா நான் அங்க வளரல, சிங்கப்பூர்லயும் மெல்பர்ன்லயும் தான் நான் பெரும்பாலும் வளர்ந்தேன். நீங்க சொன்ன மாதிரி என் அண்டர் கிராஜுவேட்டும் ஆனர்ஸ் டிகிரியில நல்லா செய்தனால மொனாஷ்ல தான் செய்தேன். ரெண்டும் PhD மொனாஷ்ல தான் முடிச்சேன். PhD முடிச்ச பிறகு நீங்க நடுவில் ஒன்று விட்டுட்டீங்க, நான் யூனிவர்சிட்டி ஆஃப் நியூ சவுத் வேல்ஸ்ல தான் முதல் போஸ்டாக் செய்தனான். ஆனா இதுல ரொம்ப ஆர்வமா இருந்தனால இது எப்படி எலிகளோட ஆராய்ச்சி செய்யலாம், மனிதர்களோட ஆராய்ச்சி செய்யலாம் என்ற ஆர்வத்துல தான் நான் ஆக்சுவலி நார்த் அமெரிக்காவுக்கு போக வெளிக்கிட்டு. நான் துரதிருஷ்ட காலத்தோ இல்ல அதிர்ஷ்ட காலம் என்று சொல்றதுக்கோ தெரியல, அப்பதான் ஹரிகேன் சாண்டி நடந்தனால நான் நியூயார்க்கு போயிருந்தேன். அங்க இருக்கிற ஆராய்ச்சி கழகம் நிறைய இழப்பு அழிவு நடந்ததுனால நான் இன்னும் ஒரு மென்டோ கிட்ட ஓட்டோவாக்கு கனடாக்கு போனான். கனடால கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் இருந்து 2வது போஸ்டாக் செய்துட்டு இப்ப குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் என் ஆராய்ச்சியை கண்டினியூ பண்றேன். ஒரே ஆள் தான்.
சரி, இந்த ஆராய்ச்சி அடுத்ததாக என்ன செய்ய இருக்கீர்கள்?
அடுத்ததாக இப்ப குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் நாங்கள் ஆராய்ச்சி செய்தது உடல் பருமநிலையை உண்டாக்கி அதே நேரம் இந்த ஜீனை நாங்கள் பிளாக் பண்ணாங்க இந்த முதல் பத்திரிகையில், இப்ப வந்த நேச்சர் மெட்டபாலிசம் பத்திரிகையில். இங்க வந்து நான் RIP1 ஜீனுக்கு கீழே இருக்கிற மற்ற ஜீன்களை என்னென்ன ஜீன்கள் ஆக்டிவேட் பண்ணுது, என்னென்ன ஜீன்கள் டேர்ன் ஆஃப் பண்ணுதுன்றது நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். அதை விட உடல் பருமநிலையை உண்டாக்கிட்டு, அதாவது எலிகளை நல்ல குண்டாக்கிட்டு அப்புறமா அந்த ஜீன், அதாவது RIP1 ஜீனை பிளாக் பண்ணினா அதே அவுட்கம் வருதா இல்ல வேற வித்தியாச அவுட்கம் வருதான்றத முதல் படியாக பார்த்துக்கொண்டு, மற்றது அதுக்கு கீழே இருக்கிற என்னென்ன வேற வேற ஜீனால் மாறுதுன்றதையும் நான் பாக்குறேன். இசென்ஷியலி எப்படி அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த உடல் பருமநிலையை கூடுது கருப்பிக்குதுன்றது தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன்.
உங்களுடைய ஆராய்ச்சியின் முடிவுகள், அதாவது மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் ஒரு 4-5 வருடங்களுக்கு முன் எதிர்பார்க்கலாமோ?
இல்ல, கொஞ்சம் கூட காலம் எடுக்கும். ஏனென்றா உண்மையை பேசணும்னு ஆசைப்படுறேன். ஒரு நாங்கள் ஒரு டார்கெட் கண்டுபிடிச்சா கூட, ஒரு ஜீனை கண்டுபிடிச்சா கூட, அந்த ஜீனை நாங்கள் முழுதறைய புரிந்து கொண்டு அந்த ஜீன் வேற வேற என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்றதையும் நாங்கள் புரிஞ்சு கொண்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஒரு டார்கெட் என்று சொல்லி அதை டிவலப் பண்ண முடியும். இப்பதான் இந்த டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் சொல்ற மாதிரி இப்பதான் நாங்கள் இந்த ஒரு பாத்வேயை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப உண்மையில இந்த பாத்வேல என்னென்ன பாதிப்புகள் என்னென்ன நன்மைகள் இருக்கிறதுன்றது எங்களுக்கு இன்னும் தெரியாது. அது நாங்கள் நல்ல தீவிரமா ஆராய்ச்சி செய்ய வேணும். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ட்ரக்கோ இல்ல அந்த ஜீன் தெரப்பியோ எப்படி நாங்கள் அதை டெலிவர் பண்ணலாம்ன்றதையும் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி அதை மனிதர்களுக்கு மாத்தி கொண்டு மனிதர்களுக்கு ஒரு சேஃப் ஒரு டாலரபிளா ஒரு டெலிவரி வந்த பிறகுதான் நாங்கள் கிளினிக்கல் ட்ரையல்ஸே தொடங்கலாம். அப்ப கிளினிக்கல் ட்ரையல்ஸ் தொடங்கியே ஒரு மினிமம் 4-5 வருஷம் எடுக்கும். அப்ப பெரும்பாலும் நிறைய பேர் நினைக்கிறது இப்போ இது கண்டுபிடிச்சிட்டோம் உடனே நாங்கள் அதை மார்க்கெட்டு கொண்டு போகலாம்ன்ட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படியே நடக்கிறது இல்லை. பெரும்பாலும் ரொம்ப காலத்துக்கு பிறகுதான் அது வந்து நாங்கள் உறுதியா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு சேஃப்டி ரெகுலேஷன்ஸ் நிறைய இருக்குது. Yeah, we have to be careful, I guess.
அதான் 4-5 வருஷம் கேட்டு அதை விட கூட எடுக்கும் சொல்றீங்க.
கண்டிப்பா
நான் உங்களை பற்றி ஆராய்ந்த பொழுது கடந்த பிப்ரவரி மார்ச் மாதத்திலே ஸ்டெம் என்ற துறையில், அதாவது சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் துறையிலே நீங்கள் ஒரு விருதும் வாங்கியிருக்கிறீர்கள். இந்த ஆராய்ச்சியிலும் வெற்றி கண்டிருக்கிறீர்கள். இவை இரண்டிற்கும் எமது பாராட்டுதல்களும். உங்களது செயற்பாடுகள் தொடர்ந்து நடக்க வேண்டும். உங்களைப் போல் தமிழர்களுக்கு பெருமை சேர்ப்பவர்கள் எமது சமுதாயத்தில் இருப்பது குறித்து மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகளுடன் விடைபெறுகிறோம். நன்றி தேனுஜா.
மிக்க நன்றி. மக்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அவங்களோட ஆதரவு இல்லாம எனக்கு இந்த விருதும் சரி இந்த ஆராய்ச்சி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. சோ உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.